الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணமாக இன்றைய இந்த விசேட நிகழ்ச்சியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதனுடைய அமல்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போது எமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பு இன்றைய கால சூழ்நிலையில் நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டிய ஒரு தலைப்பு. உண்மையில் சகோதரர்களே, இதனுடைய அவசியம் இங்கிருக்கக்கூடிய எமக்கு அல்ல. நாம் ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழ்கின்றோம், முஸ்லீம்கள் செறிந்த பகுதியில் இருக்கின்றோம். எனவே இதனுடைய சட்டத்திட்டங்கள் பெரும்பாலும் எமக்கு, இதனுடைய விளக்கங்கள் எமக்கு அதிகம் தேவை என்பதை விட எமது நாடுகளில் வாழக்கூடிய அந்த முஸ்லீம் சகோதரர்களுக்குத்தான் இது அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு தெளிவாக இருக்கின்றது. சகோதரர்களே, பெரும்பான்மை சமுதாயம் ஒன்றுக்குள் வாழக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம்கள், பெரும்பான்மை சமுதாயம் ஒன்றுக்குள் வாழக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம்களுக்குரிய இஸ்லாமிய சட்ட விளக்கம் யாது? இதற்குத்தான் அறிஞர்கள் ஃபிக்ஹுல் அகல்லியா, ஒரு சிறுபான்மை சமுதாயத்துக்குரிய சட்டம் என்று தலைப்பு வைத்திருக்கிறார்கள். உண்மையில் சகோதரர்களே, வெளிநாடுகளில், அதே விசேடமாக எமது நாடுகளில் வாழக்கூடிய, இன்னும் ஐரோப்பிய நாடுகளில் வாழக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம்களை நாம் எடுத்து பார்த்தால் அவர்களுடைய நிலவரங்களை உலமாக்கல் மூன்று விதங்களாக சொல்கிறார்கள். மூன்று பகுதியினர்களாக அவர்களை வகுத்து சொல்லலாம். ஒரு சாரார் பெரும்பான்மை இனத்தினரோடு எந்தவிதமான ஒரு சம்பந்தமும் இல்லாமல் அவர்களை விட்டு மிகவும் தொலை தூரத்தில் வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். எந்த விதத்திலும் அவர்களோடு சங்கமிப்பது கிடையாது, எந்த வகையிலும் அவர்களோடு கூட்டு சேருவது கிடையாது என்ற வகையில் முழுமையாகவே ஒரு தூரமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாராரை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சாரார் அவர்கள் பெரும்பான்மை சமுதாயத்தினரோடு இரண்டர கலந்து அவர்கள் இவர்கள் யார் எவர் என்று வித்தியாசம் சொல்ல முடியாத அளவுக்கு சங்கமித்து விட்டார்கள். அப்படியே இரண்டர கலந்து விட்டார்கள், அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அவராக முன்வந்து நான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால்தான் என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும் என்ற அளவுக்கு அவருடைய பேச்சு, அவருடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் இப்படி எல்லாமே மாறியிருப்பதை பார்க்கிறோம். மூணாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள் சகோதரர்களே, அவர்கள் கலந்தும் இருக்கிறார்கள், கலக்காமலும் இருக்கிறார்கள். எப்படி? உதாரணம் சொல்வார்கள், கடலில் கப்பல் போவது போல. கப்பல் தண்ணிக்கு மேலால் தான் செல்கின்றது, அப்படித்தானே கடந்து செல்கின்றது, தண்ணிக்கு மேலால் செல்கின்றது. தண்ணிக்குள் கப்பல் நுழைந்து விட்டாலோ அல்லது தண்ணி கப்பலுக்குள் வந்து விட்டாலோ அந்த கப்பலுக்கு என்ன செஞ்சிடும், ஆபத்தாக அமைந்து விடும். இப்ப இந்த விளக்கத்தை சொல்ற நேரம் சிலாக்கள் மனசுல கேள்வி கேட்பாங்க, அப்ப சப்மேரினை பத்தி என்ன சொல்றீங்க, அது கடல் உழுக்க போகுதே எனக்கு. அது உழுக்க போனாலும் தண்ணியை உழுக்க எடுக்கல தானே, அப்படியா இல்லையா? அது உள்ளால் சென்றாலும் கூட கடல் நீர் என்ன செய்யல, உள்ள வரல. அப்ப பெரிய பாதுகாப்போடு தான் அது போகுது. எந்த விதமான ஒரு சொட்டு நீரை நாம் என்ன செய்ய மாட்டோம், உள்ளே எடுத்துக்கொள்ள மாட்டோம். சகோதரர்களே, மேலே சொன்ன இரண்டு சாரார்களும் உண்மையில் தவறான வழிமுறையை கையாண்டிருப்பவர்கள். முழுமையாக ஒரு மாற்று சமுதாயத்தவர்களோடு இருக்கும்போது எந்த விதமான ஒரு தொடர்பு எந்த வகையிலும் இல்லாமல் தூரமாகி வாழ்வது என்பதும் இதுவும் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தந்த வழிமுறை அல்ல. அதே நேரத்தில் இரண்டர கலந்து சங்கமித்து வித்தியாசமே தெரியாத அளவுக்கு நிலைமை மாறுவது என்பது சகோதரர்களே, இதுவும் நல்ல நடைமுறை அல்ல. இது பாரிய ஒரு விவரத்தை உருவாக்கிவிடும். அடுத்து மூன்றாம் நாம் சொன்ன சாரார், இவர்கள்தான் சரியான வழியில் இருப்பவர்கள். இவர்கள் மாற்று சமுதாயத்தோடு கலந்திருக்கின்றார்கள், ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தங்களுடைய விழுமியங்களை, தங்களுடைய இஸ்லாமிய உணர்வுகளை சட்டங்களை விட்டு கொடுக்காது அவற்றையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டு நடை போடுபவர்கள். உண்மையில் இஸ்லாம் இப்படி ஒரு நிலவரத்தை தான் எம்மில் எதிர்பார்க்கின்றது. சகோதரர்களே, இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் எல்லா நேரத்திலும் ஒரே விதமான சட்டம் கிடையாது. ஊரில் இருப்பவருக்குரிய சட்டம் அல்ல பிரயாணத்தில் இருப்பவருக்குரிய சட்டம், நோயில் இருப்பவருக்குரிய சட்டம் அல்ல சுகதேவியாக இருக்கின்ற போது சட்டம். எனவே சட்டங்கள் ஒவ்வொரு நிலைமையை பொறுத்து சந்தர்ப்பத்தை பொறுத்து அது வித்தியாசப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இஸ்லாமிய சட்ட அமைப்பு என்று எடுத்தால் கால சூழ்நிலைகளை வைத்து வாழும் பிரதேசங்களை வைத்து அந்த சட்டங்கள் சமயத்தில் மாற்றம் பெறுவதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய சட்டங்களை இன்னொரு கோணத்தில் நாம் பிரித்து பார்த்தால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அவைகளில் எந்த மாற்றமும் எந்த காலத்திலும் வரமாட்டாது. இப்போ எங்களுடைய மூலாதாரம், அதாவது நாம் மார்க்க சட்டத்திற்கு அடிப்படையாக கொள்வது குர்ஆனும் ஹதீஸும் தான். இதில் ஏதாவது காலத்தில் மாற்றம் வருமா? எந்த ஒரு காற்றத்திலும் இதில் மாற்றம் என்ன செய்ய போறதில்லை, வரப்போறதில்லை. இப்போ அல்லாஹ்தான் எங்களுடைய ரப்பு என்பதில் ஏதாவது ஒரு காலத்தில் நாம் மாற்றங்களை உருவாக்குவோமா? இல்லை. ஐநேர தொழுகை கடமைதான் என்பதில், அது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய பரதான கடமை, ரமலான் நோன்பு இன்னும் இஸ்லாத்தினுடைய ஏனைய அடிப்படை அம்சங்கள், இதில் எந்த காலத்திலும் எந்த ஒரு மாற்றமும் வரமாட்டாது. சொல்லப்போனால் சகோதரர்களே, இஸ்லாமிய சட்டங்கள் சிறுபான்மை பெரும்பான்மை என்பதை வைத்து சிறுபான்மையினருக்கு ஒரு சட்டம் பெரும்பான்மையினருக்கு வேறொரு சட்டம் என்று அப்படி வகுத்து சொல்லப்பட்டதையும் நாம் காணவில்லை. எங்காவது இருக்குதா, நீங்க முஸ்லீம் நாட்டில் இருந்து அஞ்சு நேரம் தொழுங்க, அந்நிய நாட்டில் இருந்தால் ரெண்டு நேரம் தொழுங்கன்னு சொல்லி? இல்லை. இஸ்லாமிய நாடுகளில் நீங்கள் இருந்தால் நாலு திருமணத்தோடு நின்று கொள்ள வேண்டும், இஸ்லாம் அல்லாத நாட்டில் இருந்தால் பத்து வரையும் கூட நீங்கள் போகலாம் அப்படின்னு சட்டம் இருக்குதா? இல்லை, சட்டம் கிடையாது. அப்போ எனவே பெரும்பான்மை சிறுபான்மை என்பதை வைத்து எமது சட்டங்களில் மாற்றங்கள் வரப்போவதில்லை. எங்கு மாற்றம் வரும் அப்படியானால், சகோதரர்களே, மார்க்கம் சில சமயங்களில் இருக்கும் சட்டத்தில், சட்டத்தில் மாற்றம் கிடையாது, சட்டம் சட்டம்தான், ஆனால் இருக்கும் சட்டத்தில் சில அதாவது தளர்ப்புக்களை, அதாவது சில சந்தர்ப்பத்தில் அந்த முழுமையை கடைபிடிக்க தேவையில்லை என்ற அடிப்படையில் இஸ்லாம் ஒரு சலுகையை வழங்குகின்றது. எங்களுக்கு தெரியும் குர்ஆன் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைதா, செத்தது உங்களுக்கு ஹராம். அதே போன்று அல்லாஹு தஆலா பன்றி இறைச்சியை, இரத்தத்தை, அல்லாஹ் அல்லாதவருடைய திருநாமம் சொல்லி அறுக்கப்பட்டதை உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இல்லம் அப்பொறிர்த்தும் இலை, எதற்கு நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டீர்களோ அதை தவிர என்று சொல்றான். இப்ப மேலே சில காரியங்களை அல்லாஹ் ஹராம் என்று சொன்னான், அவைகள் ஹராம், ஆனால் அந்த ஹராம்கள் சில நிர்பந்தமான சூழ்நிலைகளில் உங்களுக்கு என்ன செய்யப்படும், அவைகள் சட்ட நீக்கம் செய்யப்படலாம். ஹராம் என்ற நிலையை விட்டும் உங்களுக்கு ஹலால் என்ற நிலைக்கு மாற்றப்படலாம். அதனாலதான் உலமாக்கள் ஒரு சட்டம் வைத்திருக்கிறார்கள் இந்த வசனங்களை எல்லாம் வைத்து, அதாவது அத்தரூராத் துபிஹுல் மஹ்தூராத் என்று சொல்லி, இது ஒரு விதி. என்ன விதி? எவைகள் எல்லாம் நிர்பந்தம் என்ற நிலைக்கு ஆளாகுமோ, எவைகள் எல்லாம் நிர்பந்தம் என்ற நிலைக்கு ஆளாகுமோ, அந்நிலையில் உங்களுக்கு எதை மார்க்கம் தடுத்ததோ அந்த தடை நீக்கம் பெறும். இப்ப பன்றி இறைச்சி சாப்பிடுவது ஹராம், செத்ததை சாப்பிடுவது ஹராம், அதுதான் இருக்கிறது என்றால், அதை தவிர உட்கொள்வதற்கு வேறு எதுவும் இல்லை என்று ஒரு நிலை ஏற்படுமானால், இப்போது இதற்கு நாம் சொல்லுவோம் என்ன, இது நிர்பந்த நிலை என்று சொல்வோம். சகோதரர்களே, இந்த நிர்பந்தமான நிலையில் மனிதன் ஹராத்தையும் தடுக்கப்பட்டதையும் கூட அவன் மேற்கொள்வதற்கு மார்க்கமே என்ன செய்கின்றது, அவனுக்கு அனுமதி வழங்குகின்றது. ஆனால் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன, நிச்சயமாக சத்தியமாக அது நிர்பந்தமாக இருக்க வேண்டும். இவங்களுக்கு தெரியும் உலக முஸ்லீம் தொகையில் மூன்றில் ஒரு பகுதியினர் சிறுபான்மையினராகத்தான் வாழ்கிறார்கள் என்று அறிக்கைகள் சொல்லுது. மூன்றில் ஒரு பகுதியினர் சிறுபான்மையினராகத்தான் என்ன செய்கின்றார்கள், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களை, இந்த சிறுபான்மை எவ்வாறு உருவானது என்பதை பார்க்கும்போது அறிஞர்கள் அதை விளக்குகின்றார்கள். சில சமயத்தில் முஸ்லீம் அல்லாத ஒரு நாட்டில் சில மனிதர்கள் இஸ்லாத்தை தழுவி முஸ்லீம்களாக மாறுகின்றார்கள். அப்போ அவங்க இஸ்லாத்துக்குள் வருகை தந்த ஒரு கூட்டம் அந்த இடத்துல அவங்க மைனாரிட்டியாக என்ன செய்கின்றார்கள், ஆக்கப்படுகின்றார்கள். பெரும்பான்மையினருடைய அந்த மதத்தை விட்டும் அவர்கள் வேறுபடுகின்றார்கள். சிறுபான்மை என்று சொல்லும்போது எப்பையும் மதத்தை மட்டும் மையமாக கொண்டிருக்காது, சமயத்தில் மொழி ரீதியாகவும் சிறுபான்மை உருவாகும், குல ரீதியாகவும் சிறுபான்மை உண்டாகும். ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதனால் அதை பற்றி நாங்கள் பேசலை. எங்களுக்கு தேவை என்ன, மார்க்க ரீதியாக உள்ள சிறுபான்மை அதற்குரிய சட்டம் அதுதான். அப்போ எனவே மார்க்க ரீதியாக இப்படி ஒரு சாரார் சிறுபான்மையாக ஆகலாம், ஒரு பெரும்பான்மை சமுதாயத்திலிருந்து சிலர்கள் இஸ்லாத்தை தழுவி அதன் மூலமாக சிறுபான்மை சமுதாயமாக அவர்கள் வாழ்வது, அல்லது முஸ்லீம் நாடுகளில் அல்லது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடுகளில் ஏதாவது யுத்தங்கள் பிரச்சனைகள் மூண்டு அந்த நாட்டில் இருக்க முடியாது, வேறு சில முஸ்லீம் அல்லாத நாடுகளுக்கு முஸ்லீம்கள் அதாவது இடம்பெயர்ந்து செல்வது. இப்போ இந்த கால சூழ்நிலையில் நம்ம அதை பார்க்குறோம், சிரியாவில் யமனில் இது போன்ற நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளால் சில முஸ்லீம்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று அங்கு குடியேறி இருக்கிறார்கள். அப்போ இது இன்று மட்டுமில்லை, பழங்காலத்திலையும் இவ்வாறெல்லாம் உருவாகி இருக்கின்றது. எனவே இந்த வகையிலும் ஒரு சிறுபான்மை சமுதாயம் என்ன செய்கின்றது, உருவாகின்றது. அப்போ எப்படியோ சிறுபான்மை சமுதாயம் என்ன காரணத்தினால் உருவானாலும் அந்த களத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஏதாவது சட்டத்தில் தளர்ப்புகள் அதாவது விதிவிலக்குகள் அளிக்கப்படுமா என்றால், உண்மையில் சகோதரர்களே, இஸ்லாம் மனிதனுடைய கால சூழ்நிலையை மையமாக கொண்டு அவனுக்கு சில சலுகைகளை வழங்குகின்றது. அந்த சலுகையினுடைய பிரதானமான காரணத்தை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அது சமயத்தில் அது அடிப்படையில் நிர்பந்தமாக இருக்கலாம், சில சமயத்தில் தவிர்க்க முடியாத ஒரு காரணமாகவும் இருக்கலாம். சகோதரர்களை, இந்த இடத்துல ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், இந்த சிறுபான்மையினராக வாழக்கூடிய முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இவங்களில் ஒரு சாரார் இருக்கிறாங்க, என்னண்டா தங்களுடைய நாடுகளில் இருந்து வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து சென்று அங்கு தங்களை அகதிகள் போன்று அடையாளப்படுத்தி கொண்டு, உண்மையிலே இந்த நாட்டில் அப்படி இல்லை, எங்களுக்கு தெரியும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் பயங்கரவாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக அந்த நாட்டில் இருந்த இந்துக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இங்கு நமக்கு அச்சுறுத்தல், நாட்டில் வாழ முடியாது என்று வேறு நாடுகளுக்கு சென்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இதை பயன்படுத்தி கொண்டு நம்ம சில முஸ்லீம்களும் என்ன செய்தார்கள் என்றால் வேறு நாடுகளுக்கு போய் தங்களையும் அகதிகளாக அடையாளப்படுத்தி கொண்டு அந்த அரசாங்கங்கள் வழங்கக்கூடிய சலுகைகளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து இன்னும் அங்கு குடியிருக்கிறார்கள். ஜெர்மனுக்கு போன ஒரு சகோதரர் அங்கிருந்து கோல் அடித்து கேட்டார், நானும் அப்படித்தான் வந்தேன், எனக்கும் அரசாங்கத்தால் இப்படி இப்படி எல்லாம் என்ன செய்கிறாங்க தாராங்க, இதில் வாழலாமா? சகோதரர்களே, நீங்கள் போனது உண்மையாகவா பொய்யாகவா? உண்மையிலே நீ அகதியான்னு கேட்டேன் அவர்கிட்ட, உண்மையிலே நீ அகதியா? அது கிடையாது. அப்போ நாங்கள் வந்தது பொய்ய சொல்லி கொண்டு தான் வந்தது. அப்போ நீங்கள் பொய் சொல்லி தானே இஸ்லாத்தை அமைச்சு கொண்டீங்க, இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வருமானங்கள் எல்லாமே பொய்யின் அடிப்படையில் தானே கிடைக்கின்றது, இது ஏமாற்றமா இல்லையா? முஸ்லீமை தான் ஏமாற்றக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறதா? காஃபிராக இருந்தாலும் அவனையும் ஏமாற்றக்கூடாது தானே. அப்போ எனவே நீங்கள் இருக்கும் நிலை அனுமதிக்கப்பட்ட நிலை அல்ல. அப்போ இப்படி ஒரு சாரார் இடம்பெயர்ந்து போய் நாங்கள் சிறுபான்மை சமுதாயத்தினர் எங்களுக்கு மார்க், இவருக்கு அழகாக இங்கே நாட்டில் இடம் இருக்குது, ஊடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாம் இருக்குது, இங்கே வந்தாருன்னு சொன்னால் இஸ்லாத்தை என்ன செய்யலாம், அழகாக 80% இவருக்கு நடைமுறைப்படுத்த முடியும் என்ற சூழ்நிலையில் இருக்கிறார். ஆனால் அங்கு போய் இருந்து கொண்டு சட்டம் கேட்கிறாரு, தொலை கிடைக்குது இல்லை, நோம்பு பிடிக்க கிடைக்குது இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சட்டம் கேட்கிறார். சகோதரர்களே, இத்தகையவர்களை பற்றி நாம் பேசவில்லை, இவர்கள் யார், ஏமாற்று பேர்வழிகள். விளங்கிச்சா? நம்ம யாரை பற்றி பேசுகின்றோம், உண்மையில் அந்த நாட்டில் அவர்கள் அகதிகளாக நிர்பந்தத்தின் பேரில் சென்றவர்கள் அல்லது அந்த நாட்டில் இருந்த மக்களில் இஸ்லாத்தை தழுவி சிறுபான்மையாக ஆகியவர்கள். எனவே இப்படியானவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு சட்டத்தில் மார்க்கத்தில் சலுகைகள் வழங்கப்படுமா என்றால், உண்மையில் சகோதரர்களை, இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு மார்க்க சட்ட விளக்கம் தான் நிர்பந்த நிலை என்பது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் இதை எங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கின்றான். இந்த நிர்பந்த நிலையில் மனிதன் என்ன செய்யப்படுவான், அதாவது ஹராம் என்று சொல்லப்பட்டதையும் கூட நிர்பந்தத்தின் காரணமாக அவன் அனுபவிக்க வேண்டிய தேவை ஏற்படுமானால், ஹராம் என்ற சொல்லப்பட்டதையும் கூட நிர்பந்தத்தின் காரணமாக அவன் அனுபவிக்க வேண்டிய தேவை ஏற்படுமானால், அந்த இடத்தில் மார்க்கம் அவனுக்கு சலுகையை வழங்கும். சகோதரர்களே, இந்த ஃபிக்ஹுல் அகல்லியா சிறுபான்மை சமுதாயத்தினுடைய சட்டம் என்பது இது எல்லா அறிஞர்களாலும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் கூட அல்ல. காரணம் என்னன்னு சொன்னால், இது பழங்காலத்திலிருந்து இஸ்லாமிய அறிஞர்கள் பேசி வரக்கூடிய ஒரு சட்ட விளக்கம் கிடையாது. சென்ற நூற்றாண்டில் ஏற்பட்ட ஒரு புதிய சட்ட அமைப்பு தான் இது. எனவே சில மார்க்க அறிஞர்கள் இதற்கு இப்படி புதிய ஒரு பெயர் நாம் சூட்ட வேண்டிய தேவையே கிடையாது, இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய பழைய அடிப்படைகளை மையமாக வைத்து நாம் இதற்கு சட்டம் சொல்ல முடியும், அதுதான் நிர்பந்த சூழ்நிலையில் மனிதனுக்கு மார்க்கம் வழங்கக்கூடிய சலுகைகள். எனவே சகோதரர்களே, இப்படியான பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதில் அவர்களுக்கு ஏதாவது உயிர் ஆபத்துக்கள், அல்லது பொருளாதாரத்தில் பாரிய ஆபத்துக்கள், அல்லது அவர்களுடைய அறிவுக்கோ அல்லது அவர்களுடைய உடலுக்கோ, இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய மனிதன் பாதுகாக்க வேண்டிய அவனுடைய பிரதானமான 5 அம்சங்களுக்கும் ஏதாவது தீங்குகள் ஆபத்துக்கள் ஏற்படும் என்று சொன்னால், அந்நிலையில் அவன் மார்க்கத்தை வெளிரங்கத்தில் அந்த மனிதர்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தி பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளாது அந்த மார்க்கத்தை மறைத்து வாழுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை சொல்லும் போது நாம் கவனமாக எடுக்க வேண்டும் நாம் எதை பற்றி பேசுகிறோம் என்பதை. சகோதரர்களே, நாம் நிர்பந்த சூழ்நிலையை பற்றி பேசுகின்றோம். நாம் பொதுவாக எல்லா நிலையிலும் ஒரே நிலை என்ற நிலையில் பேசவில்லை, நிர்பந்த சூழ்நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய முஸ்னத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஒருவர் வந்து இஸ்லாத்தை தழுவுகிறார். நபி அவங்கள்ட்ட வந்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவி, அல்லாவின் தூதரே, நானும் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். யார் உன்னோடு இருப்பது என்று கேட்டார்கள். என்னோடு 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்கிறார்கள், இல்லை, நீ எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ள வேண்டாம், நீ திரும்பி சென்று விடு, உங்கள் ஊர் மக்களோடு போயிரு, எப்போது இந்த விவகாரம் இஸ்லாம் மேலோங்குமோ அப்போது வருகை தா என்று சொல்கிறார்கள். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதன் ஆசையோடு கேட்கிறார், நபியவர்களோடு வந்து சேர்ந்து இங்கு வாழ்க்கை நடாத்துவதற்கு. நபி அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஏன், இப்போது மக்காவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை சுமூகமான சூழ்நிலை அல்ல. இஸ்லாத்தை வெளிப்படுத்தினால் உயிருக்கு பொருளுக்கு இப்படி எத்தனையோ விதமான ஆபத்துக்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். எனவே நீ அதை மறைத்து வைத்துக்கொள், நீ அங்கு சென்று உன் குடும்பத்தவர்களோடு இரு, எப்போது இந்த மார்க்கம் மேலோங்கி விட்டது என்ற செய்தி உனக்கு கிடைக்குமோ அப்போது நீ என்னோடு வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, நிர்பந்த சூழ்நிலைகளில் மார்க்கம் இவ்வாறு சமயத்தில் இஸ்லாத்தை நாம் வெளிப்படுத்தினால் எமக்கு ஆபத்துக்கள் ஏற்படுமா இருந்தால் அதை மறைத்து வைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கின்றது. ஒருவர் நபியிடத்தில் வந்து இஸ்லாத்தை தழுவுகின்றார். தழுவும் போது ஒரு நிபந்தனையிட்டார். என்ன நிபந்தனையை சொன்னார்? அல்லாவின் தூதரே, நான் இஸ்லாத்துக்கு வருகின்றேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? 2 நேரம் மாத்திரம்தான் தொழுவேன் என்று சொன்னார். எத்தனை நேரம்? இந்த ஹதீஸ் நமக்கும் நல்ல பொருத்தமே நினைச்சிடாதீங்க. லுஹரும் அசரும் மட்டும், ஃபஜ்ரும் வேண்டாம், மாரிபும் வேண்டாம், இஷாவும் வேண்டாம். இது நமக்கு ஜாலியான ஹதீஸ் தானே, மேலும் சொல்லுங்கன்னு கேட்டுறாதீங்க. நபி அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவனுக்கு சென்னது இது. இஸ்லாத்துக்கு வரும்போது அவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்கின்றார். எனக்கு 2 நேரம் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், தொழ முடியும் என்று சொல்கிறார். சகோதரர்களை, நபியவர்கள் அங்கீகரித்தார்கள். ஏன் இதை அங்கீகரித்தார்கள்? ஆரம்ப நிலை என்பதற்காக அங்கீகரித்தார்கள். எங்களுக்கு தெரியும், பள்ளிவாசலில் வந்து சிறுநீர் கழித்த அந்த சஹாபியுடைய வரலாறு. அவர் வந்து சிறுநீர் கழிக்கிறார், சஹாபாக்கள் கொதித்து எழுந்தார்கள். நபியவர்கள் என்ன செய்தார்கள்? அவரை விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். பள்ளிவாசனுடைய முன்பகுதியில் ஒருவர் காரி துப்பி இருக்கிறார். இதை கண்ட மாத்திரத்தில் நபி அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்தது. சிறுநீரை விட காரல் பெரியதா சின்னதா? சிம்பிள் அது. ஆனால் இதுக்கு கோபித்தார்கள். அவர் சிறுநீர் கழிவத்தை விட்டுவிட சொன்னார்கள். ஆளை பார்த்தார்கள், அவர் யார், இவர் யார்? இங்கு காரியவர் புதுசா இஸ்லாத்துக்கு வர வந்தவர் அல்ல, விளக்கம் கேட்டு வந்த ஒரு கிராமவாசி அல்ல. எனவே இவரோடு அப்படி மிச்சம் நளினமாக யாரு இதை செஞ்சது அந்த பெரியார் என்று கேட்கல. கடுமையாக என்ன செய்தார்கள்? கோபப்பட்டார்கள். ஆனால் அங்கு என்ன செய்தார்கள்? அந்த அராபி, அந்த கிராமத்து மனிதர் வந்து சிறுநீர் கழித்த போது அவரை விட்டுவிடுங்கள், அவர் சிறுநீர் கழிக்கட்டும் என்று சொன்னார்கள். சோதர்களே, இப்படி ஆளை வைத்து நிலைமையை வைத்து சட்டங்களில் சமயத்தில் வித்தியாசம் வருவதை பார்க்கலாம். இதை பொதுவாக எல்லா நிலையிலும் என்று நாம் எடுத்துவிடக் கூடாது. எனவே அதை மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பேசுகின்றேன். சில நிர்பந்தமான சூழ்நிலைகளில், சில விதிவிலக்கான சூழ்நிலைகளில் நபி அவர்கள் கொடுத்த அனுமதியை எப்போதும் உள்ள அனுமதி போன்று நாம் எடுத்துவிடக் கூடாது. அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடத்துல ஒருவர் வந்து சொன்னாராம், என் மனைவியை நான் தலாக் சொல்லுமாறு என் தந்தை சொல்கிறார், அதனால நான் தலாக் சொல்ல போறேன்னு சொன்னாங்க. இமாம் அவங்க சொன்னாங்களாம், வேண்டாம், தலாக் சொல்லாதப்பான்னு சொன்னாங்க. உடனே அவர் ஆதாரத்தை எடுத்து போட்டாராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன் அவர்கள் அவர்களுடைய மகனுக்கு தலாக் சொல்லுமாறு சொல்லி உமர் அல்லாஹோட மகன் தலாக் சொன்னாரா இல்லையா? ஆமா, தலாக் சொன்னாரு. எனவே என்னுடைய தந்தை எனக்கு தலாக் சொல்ல சொல்கிறார். பாருங்க, மாஷா அல்லாஹ், கேட்ட உடனே ஆதாரம். இமாம் அஹமது ஹம்பல் என்ன பதில் சொன்னார்கள்? ஓண்ட வாப்பாவும் உமர் மாதிரி இருந்தா பரவாயில்ல, செஞ்சுட்டு போனாங்க. உன் தந்தையும் உமரை போன்று இருப்பாரானால் என்ன? சகோதரர்களே, அண்மையில் அதாவது இந்த அபுதாபியில் நடந்த ஒரு சம்பவம் என்ன, ஒரு பயான், ஒரு லேடிஸ் பயான் நடக்கின்றது, விளங்கிச்சா? அப்ப வந்து அங்க திரை போட்டிருந்தாங்களா, லேடிஸ் திரைக்கு பின்னால் இருக்கிறாங்க. அப்ப பேச வந்தவர் சொன்னாரா, நபி அவங்களோட காலத்துல வந்து இப்படி திரை போட்டெல்லாம் பயான் நடக்கல, அதனால திரையை கழட்டுங்கன்னு சொன்னாராம். அப்ப லேடிஸே பதில் சொன்னாங்களா, நபி அவங்களோட காலத்துல இருந்த சஹாபாக்கள்மாய் நீங்க இருப்பீங்கன்னா நாங்க போட தேவையில்லதான், அப்படியா இல்லையா? நபி அவங்களோட காலத்துல இருந்த சஹாபாக்கள் மாதிரி நீங்களும் இருப்பீங்கன்னா எங்களுக்கு தேவையில்லை திர. இல்ல, நீங்களும் அப்படி இல்லை, நாங்களும் சஹாபியாத் மாதிரி இல்லை. அப்ப எனவே சட்டத்தை தெரிந்தால் மட்டும் போதாது. சகோதரர்களே, இமாம் அஹமது பின் ஹம்பல் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய சிறப்பை தெரிந்துட்டு பார்த்தார்கள். உமர் யான் முல்ஹம், அல்லாஹ்வின் மூலமாக உள்ளத்தில் செய்திகள் போடப்படக்கூடியவர் அவர். விளங்கிச்சா? நபி அவங்க சொன்னாங்களே இல்லையா, எனக்கு பின் ஒரு தூதர் வருவாராக இருந்தால், வரமாட்டார், வருவதாக இருந்தால் அது யாராகத்தான் இருக்கும்? அது உமராகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படியான உமரை கொண்டு போய் இவருடைய தாய்க்கு நாம், தந்தைக்கு நாம் ஒப்பிடலாமா? இப்ப இந்த காலத்துல சில வாப்பமார் வந்து மருமவன்மாருக்கு மவன்மாருக்கு சொல்லுவாங்க, விடு, என்ன விடுண்டா, அவ எனக்கு சாப்பாடு வைக்கல, நான் போன வீட்டுக்கு அவ சாப்பாடு வைக்கல. எப்படி காரணம்? இவர் மாமா வீட்டுக்கு வந்தாராம், மருமவள் சாப்பாடு வைக்கலையா, அதனால என்ன, மவன்கிட்ட சொல்றாரு உன் பொண்டாட்டி சரியில்லை, நீ என்ன செய், அவளை விட்டுருன்னு சொல்லி. சகோதரர்களே, ஒரு சகோதரர் என்னிடம் வந்தார், வந்து சொன்னார், மூலவி, என்னுடைய தாய் என் மனைவியை தலாக் சொல்லுமாறு சொல்கிறார் அப்படின்றார். ஏன் தலாக் சொல்ல சொல்றாங்க? மனைவிக்கு பிள்ளை கிடையாது, அதனால தலாக் சொல்ல சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், யோசிச்சு பாருங்க, பிள்ளை கிடைக்காம இருக்கிறது அந்த பெண் அதுக்கு காரணமா? மேலே அவ ஒரு காரணமா இருந்தா பரவாயில்ல, அப்படிதானே? அப்ப அவள் அதற்கு காரணமே இல்லை என்று இருக்கும் போது இதை மையமாக வைத்து இந்த முடிவுக்கு வருவது எப்படி சரியாகும்? எனவே தாய்க்கு கட்டுப்படத்தான் ஓணும், ஆனா அதனால இந்த தாய்க்கு என்ன செய்ய முடியாது, கட்டுப்பட முடியாது. எனவே சகோதரர்களே, அதாவது சிறுபான்மையினராக வாழக்கூடிய அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்குரிய சட்டங்களை நாம் சொல்லும் போது விசேடமாக உலமாக்கள் அவர்களுடைய கால சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சட்டங்களை சொல்வதை பார்க்கணும். இப்ப நாங்கள் அங்க நிலைமையை பார்க்கிறோம், எப்படி இருக்கின்றது. பொதுவாக சட்டத்தை நாம் சொல்லிவிடலாம், ஆனால் சமயத்தில் அந்த சட்டம் அவர்களுடைய நிர்பந்த நிலைக்கு என்ன செய்யாது, பொருத்தமானதாக இருக்காது. அவர்களுடைய நிர்பந்த நிலைக்கு அது பொருத்தமானதாக இருக்காது. அதனால் யார் எங்களிடம் ஃபத்வா கேட்கிறாரோ, எவர் எங்களிடம் சட்டம் கேட்கிறாரோ, அந்த சட்டம் கேட்கும் மனிதனுடைய பின்னணி என்ன என்பதை கவனத்தில் கொண்டுதான் ஃபத்வா சொல்பவர்களாக இருக்க வேண்டும் உலமாக்கள். ஆனா இன்றைக்கு ஃபத்வா சொல்றது உலமாக்கள் இல்லையே, அப்படித்தானே? உலமாக்கள் ஃபத்வா சொல்வதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாதாரண மக்களோ மாஷா அல்லாஹ் அவர்கள் ஃபத்வாவில் கரை கண்டவர்கள். எடுத்த உடனே என்ன, அது ஹலால் இது ஹராம் என்று தீர்வு சொல்லி முடிஞ்சாச்சு. உலமாக்கள்கிட்ட கேள்வி கேளுங்க, யோசிப்பாங்க, சமயத்தில் சொல்லுவாங்க நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்க. இவர் சொல்லுவார் என்ன கேள்வி கேட்டால் பார்த்து சொல்றேன்னு சொல்றாரு. அவர்கிட்ட கேட்ட உடனே நாக்கு நுனியில பதில். ஏன் அவ்வளவு தைரியம் சகோதரர்களே? ஃபத்வா என்றால் என்ன? நாம் அல்லாஹ் சொன்னதாக, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக மக்களுக்கு சான்று பகர்கிறோம், மக்களுக்கு நாம் சைன் வச்சு கொடுக்கிறோம். இதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம் என்று சொல்லி சகோதரர்களே, எவ்வளவு பெரிய ஆபத்து! அல்லா மீது பொய்யுரைப்பவனை விட மிகப்பெரும் அநியாயக்காரன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கின்றான். எனவே சகோதரர்களே, நாம் சிறுபான்மை ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு சட்டம் சொல்லும் போது எடுத்து மாத்திரத்தில் நாம் சட்டம் சொல்வது என்பது சரியான போக்கு அல்ல. அந்த கால சூழ்நிலையை பார்க்க வேண்டும், அதனுடைய பின்னணிகளை பார்க்க வேண்டும். ஆம், இஸ்லாத்தில் மாற்றம் அடைய முடியாத சில சட்டங்கள் இருக்கிறது, அடிப்படைகள் இருக்கிறது. எங்கட ஊர்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதனால நாங்க தொழாம இருப்போமா அப்படின்னு கேள்வி கேட்டா பள்ளிக்கு போறதுதான் பிரச்சனையா இருக்கலாம். ஏன் வீட்டுல தொழுறதுல என்ன பிரச்சனை, அப்படியா இல்லையா? அப்ப பள்ளிக்கு போறதுல பிரச்சனையா இருக்கும்னு சொன்னா எஸ், ஜமாத்துக்கு போகாமல் இருப்பதற்கு மார்க்கம் சில சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது. அச்சமான சூழ்நிலைகளாக இருந்தால் நீங்கள் போகாமல் இருக்கலாம், ஆனால் வீட்டில் தொழுவது என்பது அதுக்கும் அச்சத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. எனவே சகோதரர்களே, நிர்பந்த சூழ்நிலைகளை மையமாக கொண்டு மார்க்கம் வழங்கிய சலுகைகள் சட்டங்களை பொதுவாக எல்லோருக்கும் என்று நாம் ஆக்கிவிடுவது என்பது சரியான ஒரு நிலைமை அல்ல. அதே போன்று நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், சட்டங்கள் ஃபத்வாக்கள் மக்கள் கேட்கின்ற போது எடுத்த மாத்திரத்தில் இதுதான் சட்டம் என்று பாருங்க. அவர் சட்டத்தை விளங்கி வைத்திருந்தார். இமாம் அஹ்மது பின் ஹம்பலிடம் வந்தவர் சட்டம் விளங்கி வைத்திருந்தார். எப்படி? தந்தை தலாக் சொல்லுமாறு சொன்னால் மகன் சொல்லலாம், அதற்கு ஆதாரம் உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஆனால் அதற்குள் இருக்கும் ரகசியத்தை, உமருடைய சிறப்பை, உமர் எந்த அளவுக்கு முக்கியமானவர், அவர் பேசினால் மன உச்சைப்படி பேச மாட்டார் என்ற இந்த விளக்கம் எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கவில்லை. ஆனால் அதை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் தெரிந்து வைத்திருந்தார்கள். எனவே கேட்ட உடனே நீ சொல்ற ஆதாரம் சரி, ஆனா உன் நிலைமைக்கு அது பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டார். உன் நிலைமைக்கு என்ன இல்ல, அது பொருத்தம் கிடையாது சகோதரர்களே. எனவே சிறுபான்மை சமுதாயத்திற்குரிய சட்டம் என்று சொல்கின்ற போது அந்த சட்டங்களை சொல்பவர்கள் மார்க்க அறிவுள்ள உலமாக்களாக இருக்கணும் சகோதரர்களே. ஃபத்வாவுடைய உலமாக்களை அறிஞர்கள் சொல்லும் போது மிக மூன்று முக்கியமான அம்சங்களை, பண்புகளை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் சொன்னாங்க. ஒன்று, அவர்கள் ஆதாரத்தை தெரிந்து வைத்திருப்பார்கள். ஒரு சட்டமா, சட்டத்திற்குரிய ஆதாரம் என்ன, இதற்கு குர்ஆன் என்ன சொல்கின்றது, இதற்கு ஹதீஸ் என்ன சொல்கின்றது, இது விடயமாக உலமாக்கள் என்ன பேசியிருக்கிறார்கள், இது உலமாக்களிடத்தில் ஏகமனதான முடிவுள்ள ஒரு கருத்தா அல்லது கருத்து வேற்றுமையான ஒரு விஷயமா சகோதரர்களே, இதெல்லாம் பின்னோக்கி பார்க்கணும். சில அம்சங்கள் இருக்கிறது ஏக மனதாக எல்லா உலமாக்களும் ஒரே கருத்தை முடிவை சொன்ன ஒரு சட்டம். இந்த சட்டத்துல பின்னால ஒருத்தர் வந்து புறம்பாக பேச முடியாது. அவ்வாறு பேசினால் அந்த காலத்தில் இந்த சட்டத்தை ஏகமனதாக எல்லா உலமாக்களும் முடிவெடுத்து அத்தனை உலமாக்களையும் நாம் பிழை காண்றதா போய்விடும். இது சாத்தியமற்ற விஷயம். அப்ப எனவே இது உலமாக்கள் இடத்தில் ஏகமனதாக எல்லோரும் ஒருமித்த கருத்தில் சொன்ன ஒரு சட்டமா அல்லது இந்த சட்டத்தில் உலமாக்களுக்கு இடையில் கருத்து வேற்றுமை இருக்கிறதா சகோதரர்களே, இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு சட்டம் சொல்ல வேண்டும். சில சமயத்தில் செய்வது ஹராமாக இருக்கும், ஆனால் அதன் பின்னணியை நீங்கள் பார்த்தால் அதற்கு பின்னால் இருப்பவர்கள் அந்த ஹராத்தில் பயன் பெறுவது தவறு இல்லை என்று இருக்கும். உலமாக்கள் ஒரு சாராரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. என்ன கேள்வி? ஒரு குடும்பத் தலைவர் அவர் ஒரு தொழில் செய்கின்றார். அவர்கள் வாழக்கூடிய நாடு ஒரு அந்நிய நாடு, முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நாடு. அந்த நாட்டில் பல்வேறு தொழில்களை அவர் முயற்சி செய்தும் கூட எந்த தொழிலும் கிடைக்காமல் ஈட்டில் கடைசியாக ஒரு சாராய கடையில் வேலைக்கு என்ன சேர்ந்திருக்கிறார் சகோதரர்களே, அந்த குடும்பத்தவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், எங்களுடைய தந்தை சாராய கடையில் வேலை செய்கின்றார், அவருடைய சம்பாத்தியத்தின் மூலமாகத்தான் நாம் என்ன செய்கின்றோம், நாம் வாழ்ந்து வருகின்றோம். சாராயம் மதுபானம் இஸ்லாத்தில் ஹராம் என்பது யாருக்கும் தெரியாத விஷயம் அல்ல, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனவே இந்நிலையில் நாம் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள் சகோதரர்களே. உலமாக்கள் பாருங்கள் எப்படி ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். அவர் இருக்கும் நிலை நிர்பந்த நிலையாக இருந்தால், வேறு தொழில் எதுவுமே கிடைக்காத நிலையில் தான் அதை அவர் அடைந்திருக்கிறார் என்றால், பல்வேறு முயற்சிகள் செய்தும் கூட அவருக்கு எந்த வழியும் கிடைக்காத நிலையில் தான் இதை செய்கிறார் என்று சொன்னால் அவர் குற்றவாளியாக ஆக மாட்டார். சரி, ஒரு வாதத்திற்கு அவர் குற்றவாளி என்று வைத்தாலும், அவருடைய சம்பாத்தியத்தில் வாழக்கூடிய குடும்பத்தவர்கள் நிர்கதியானவர்கள். அவர்கள் எங்கே போவார்கள்? அவர்களுக்கு யார் இருக்கிறார் சம்பாதித்து கொடுப்பதற்கு? இந்நிலையில் அவர்கள் குற்றவாளிகளாக ஆக மாட்டார்கள். இப்ப இந்த சட்டத்தை அந்த உலமாக்கள் சொல்லும் போது பாருங்க, மதுபான கடையில் வேலை செய்தாரா ஹராம் அப்படின்னு ஏற்றுமத்தில் முடிவு சொல்லல. மதுபான கடையில் அவர் வேலை செய்கின்றாரா, அவருடைய சம்பாத்தியத்தில் நீங்கள் திங்க கூடாது என்று மாத்திர நிலைமையை பார்த்தார்கள், அந்த சூழ்நிலையை பார்த்தார்கள், அவர்கள் சொல்லும் விளக்கங்களை கேட்டார்கள். நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், இதுதான் உங்களுடைய நிலையா இருந்தால், நீங்கள் நிர்பந்தத்தில் இருக்கின்றீர்கள். நிர்பந்த சூழ்நிலையில் இருப்பவருக்கு மார்க்கம் என்ன செய்கின்றது? ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் உபதேசமும் செய்கின்றார்கள், உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், வேறு ஏறாது வழிகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த வழிமுறையில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிப்பதற்காக. அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இந்த சிறுபான்மை சமுதாயமாக வாழும் முஸ்லீம்களுடைய தனியார் சட்டம் என்று சொல்லி இஸ்லாமிய சட்டத்தில் அப்படி தனியாக எதுவும் சொல்லப்படவில்லை. பெரும்பான்மையாக இருந்தால் இந்த சட்டம், சிறுபான்மையாக இருந்தால் இப்படி சட்டம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று, பெரும்பான்மையினா இருந்தால் 102% ஜகாத் கொடுக்கணும், சிறுபான்மையா இருந்தால் 1% கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, சட்டம் சொல்லல. பெரும்பான்மையோ சிறுபான்மையோ எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். ஆனால் நிர்பந்த சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்பட்டால், அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யலாம்? சில மார்க்கத்தினுடைய சட்டங்களில் விதிவிலக்கு தன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சகோதரர்களே, ஏற்கனவே நான் சொன்ன அந்த சூழலை நீங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். நாமாக விரும்பி போய் சொல்லி ஒரு நாட்டில் இருந்து கொண்டு சிறுபான்மையாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சிறுபான்மை சமுதாயத்திற்கு நிர்பந்தத்துக்கு வழங்கக்கூடிய சட்டங்களுக்கு நாங்களும் உட்படுத்தப்படுவோம் என்று ஒருவர் நினைப்பது என்பது சகோதரர்களே மிக தவறானது. இப்ப நேற்றும் கூட ஒருவரோட பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த பெண்களுக்கு முசாபா செய்யறதை பத்தி பேசினார். நபி அவர்கள் எந்த ஒரு பெண்ணினுடைய கையையும் தொட்டதில்லை என்று ஸ்டேட்மெண்ட் வந்து ஃப்ரம் ஆயிஷா. நாங்க சொல்லல, சொன்னது யாரு? ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், மா மஸ்யது ரசூலில்லா யதம் ரஅத்தின் கத் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாவுடைய கரம் எந்த ஒரு பெண்ணினுடைய கரத்தையும் தொட்டது கிடையாது. இப்ப நீங்க ஒரு ஐரோப்பிய நாடுக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, கம்பெனியால அனுப்பிட்டாங்க ஒரு மீட்டிங். அங்க வந்துட்டாங்க பெண்கள் எல்லாம் வந்து எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க, இப்ப இவர் ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு சகோதரர்களே தள்ளப்படுகிறார். இப்ப சமயத்தில் அந்த சமுதாயத்தில் நீங்கள் கரம் கொடுத்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கல என்று சொன்னா அவங்களை கேவலப்படுத்திய மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க நினைச்சிருவாங்க, என்னடா இவன் நாகரீகம் தெரியாத வந்து நான் கையை நீட்டினாலும் என்ன. சகோதரர்கள், இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒருவர் தர்ம சங்கடத்தில் கை கொடுக்க நேருகிறது, கை கொடுத்தார். இன்னொருவர் என்ன செய்யணும், தேடி போய் கை கொடுக்காரு. ரெண்டு பேருக்கு சட்டம் உண்டா, அவ வந்து அங்கதான் இருக்கா, இவர் தேடி போறாரு, எழுப்பி போய் மிஸ் எப்படி சோமாயிக்கிறீங்களான்னு கேட்டு என்ன செய்யறாரு, இவ ரெண்டு பேருக்கும் சட்டம் உண்டா? இல்ல, அவர் நிர்பந்திக்கப்பட்டார். சகோதரர்களே, நிர்பந்திக்கப்பட்டால் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இவங்களை தெரியும் மசூர் எல்லாம் சொல்றாங்க, நாங்க ஷாமுக்கு போவோம், அங்கு போனால் அங்கு மலசல கூடங்கள் கிபிலாவை முன்னோக்கி அல்லது பின்னோக்கி தான் என்ன செய்யப்பட்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கும். இங்க மார்க்கத்துல சட்டம் இருக்குது, முன்னோக்க வேண்டாம் பின்னோக்க வேண்டாம் என்று. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, வேற வழி இல்ல, இருந்துட்டு வெளியே வந்து இஸ்திக்ஃபார் செய்வோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப எனவே சில நிர்பந்த சூழ்நிலைகளில் நாம் சில தவறுகளை செய்ய நேரிடலாம். அவ்வாறு செய்ய நேர்ந்தால் என்ன செய்யும்? எனவே சகோதரர்களே, இந்த தவறு பாருங்க, உதாரணத்துக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர் கை கொடுக்க போனார், கை கொடுக்க இல்லைன்னு அங்கிருந்து கம்ப்ளைண்ட் வந்து இங்க ஜப்ல இருந்தே ஆளை டிஸ்மிஸ் பண்ணிட்டான்டா, உனைய அனுப்புனது அங்க மீட்டிங் நடத்துறதுக்கு, நீ கையையும் காலையும் பார்த்துட்டு வந்து இங்க அதனால பெரிய டேமேஜ் எங்களுக்கு இல்லைங்கச்சா, தயவு செய்து நீங்க போயிட்டு வாங்கிட்டு என்ன சீட்டை கழிச்சு விட்டாண்டா, பெரிய எஃபெக்ட். கை கொடுத்தது பாவம் தான், அதை விட பெரிய டேமேஜ் வாழ்க்கைக்கு ஜொப் போச்சுடா, அப்படியா இல்லையா? அப்ப பாருங்க, அந்த மாதிரியான ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் ஒரு மனிதன் தள்ளப்பட்டார் என்று சொன்னால், எஸ் அல்லாஹ் மன்னிப்பான், அப்படித்தான் சொல்ல வேண்டும். இல்லை, உசுறு போனாலும் நான் கை கொடுக்க மாட்டேன், உசுறு போனாலும் சிலை வணங்க மாட்டேன்னு சொன்னா அது ஓகே, அப்படியா இல்லையா? உசுறு போனாலும் என்ன செய்ய மாட்டேன்னா, இப்படி ஷிர்க் குஃப்ரா இதை செய்ய மாட்டேன்னு சொன்னா, எஸ் அது ஓகே. இது உசுறு போனாலும் செய்யாம விட வேண்டிய காரியமா? இல்ல. எனவே சகோதரர்களே, சில சந்தர்ப்பத்தில் வைத்தியர்களிடம் சில பெண்கள் போவார்கள், முகம் பூட்டுவர்களாக இருந்தால் வைத்தியர்கள் திறக்க சொன்னால் அல்லது சில செக் பாயிண்ட்கள் திறக்க சொன்னால் திறந்து காட்டுவது என்பது அந்த இடத்தில் நிர்பந்தம். அதை செய்வதை மார்க்கம் உங்களுக்கு என்ன செய்யாது, தவறாக நினைக்க மாட்டாது. இல்ல உசுறு போனால் நான் திறந்து காட்ட மாட்டேன்னு சொல்லி அங்க அடம் பிடிக்க போனா மோத்த மட்டுமில்ல மொத்த ட்ரெஸ்ஸையும் கழட்ட வச்சிருவான். அப்படியா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பெரிய தீமையை தவிர்ப்பதற்காக ஒரு சிறிய தீமையை நாம் செய்வது என்பது தப்பு கிடையாது. இப்ப எங்களுக்கு தெரியும், உலமாக்கள் சட்டம் சொல்லிக்கிறார்கள், அதாவது இஃப்தியார் அஹஃபு தரரைன்னு சொல்லுவாங்க. இரண்டு காரியங்கள் ரெண்டுமே தீமைதான் என்றால், ரெண்டுல எதை சரி ஒன்று செஞ்சுதான் ஆகணுமா இருந்தால், ரெண்டுல எதை சரி ஒன்றை செய்துதான் ஆக வேண்டுமாக இருந்தால், எது குறைந்த தீமையோ அதை நீங்கள் செய்யுங்கள். சகோதரர்களை, இந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் எமது நாடுகளில் நாம் என்ன செய்கின்றோம், எமது வாக்குரிமையை பாவிக்கின்றோம். நாங்க ஓட் பண்றோமே, அவனும் காபீர் தான் இவனும் காபீர் தான், அப்படியா இல்லையா? அவனும் முசிபத்து தான் இவனும் முசிபத்து தான். இப்ப ரெண்டு பேர்ல குறைஞ்ச முசிபத்து யார்கிட்ட பாக்குறோம் நாங்க? குறைஞ்ச முசிபத்து யார்கிட்ட இருக்கு? அவனுக்கு வாக்களிச்சிட்டு போக வேண்டியதுதான் இல்லைங்களா? அப்ப எனவே இந்த இடத்துல நான் எதை பார்க்கின்றேன், பெரிய தீமையிலிருந்து ஒரு சிறிய தீமையின் மூலமாக பெரிய தீமையை தட்டி விடுவதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபி அவர்களிடத்தில் இரண்டு விவகாரங்கள் முன்வைக்கப்பட்டால் சொன்னாங்க, எது ரெண்டுல லேசோ அதை செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் நபியுடைய முறை. அப்ப எனவே மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், இஸ்லாம் குர்ஆனுடைய ஹதீஸுனுடைய பல இடங்களில் இலகுவை வலியுறுத்துகின்றது. நீங்க லேசான முறையில் நடந்துக்கோங்க. நபி அவங்க தாவாவுக்கு சஹாபாக்களை அனுப்புற நேரத்தில் கூட, யஸ்ஸிரா, இலகுபடுத்துங்கள், வலா துஅஸ்ஸிரா, கஷ்டப்படுத்தாதீர்கள் என்று சொல்கின்றார்கள். அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மா ஜஅலல்லாஹு அலைக்கும் ஃபித்தீன் மின் ஹரஜ், இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு அல்லாஹு தஆலா சிரமத்தை தரவில்லை என்று சொல்கின்றார். உண்மையில் சகோதரர்களே, தர்ம சங்கடமான சில சூழ்நிலைகள் ஏற்படும் போது மார்க்கம் அங்கு எங்களுக்கு அவகாசம் தருகின்றது. ஆனா இலகுவை தேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி அல்லாந்து சூரா ஓதி போட்டு குல்லுல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் ஏங்க குல்லுல்லாஹு அஹதுங்கறது இல்ல, நபி லேச தேர்வு செய்ய சொல்லிக்கிறாங்க, விளக்கம் சொல்றாரு. அதே நபி தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர்ல வந்து சூரத்து சஜிதா ஓதிக்கிறாங்க, சூரத்துல தஹ்ர ஓதிக்கிறாங்க, சூரத்துல ஆராஃப மாரி தொழுகையில ஓதிக்கிறாங்க, சூரத்து தூர ஓதிக்கிறாங்க. ஹதீஸ்களை நாங்க பாக்குறோம், பெரிய பெரிய சூறாவெல்லாம் நபி என்ன செஞ்சுக்கிறாங்க. எனவே தலைகீழாக என்ன செஞ்சிடக்கூடாது, சட்டங்களை நாம் புரிந்து விடக் கூடாது. அப்ப மார்க்கம் சங்கடமான சூழ்நிலைகளாக இருந்தால், நீங்கள் முன்னோக்கி சொல்லக்கூடிய ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால், அந்த ரெண்டில் எது சிறியதோ அதை தேர்வு செய்யுங்கள். அதன் மூலமாக பெரிய தீமையை என்ன செய்து கொள்ளலாம், நாம் தடுத்துக் கொள்ளலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒருவர் வேட்டையாட போறேன்னு சொன்னாராம். ஒரு ஆலிசா சொல்றாராம், போ வேண்டாம்ப்பா வேட்டையாடாதேன்றாராம். வேட்டையாடுவது இஸ்லாத்தில் ஹலால், நீங்க என்ன வேட்டையாடுறத தடுக்கிறீங்க? இவர் சொன்னாரு, நீ வேட்டையை மட்டும்தான் பாக்குறாய், நான் வேட்டைக்கு அங்கால என்னதே பாக்குறேன், அங்கால மனுஷர்கள் இருக்கிறாங்க, நீ இதுக்கு சுற்றமா இல்ல, போய் அவன் தலையில பட்டான், அப்படியே இல்லையா? இப்ப இவருக்கு இஸ்லாம் வேட்டையாடுவதற்கு அனுமதித்து இருக்கிறது என்று வேட்டையை மட்டும்தான் இவர் பாக்குறாரு, கையில டோக்க வச்சுக்கோடு. டேய், வேட்டையை மட்டும் இல்லடா, அதுக்கு அங்கால இருக்கிற ஆக்களை பாரு, மிஸ்ராவி அங்கால போயிட்டுன்னு சொன்ன. அப்ப எனவே சகோதரர்களே, ஒரு காரியத்தை செய்யும் போது அதனால் ஒரு பெரிய தீமை நடந்து விடாது. இப்ப எங்களுக்கு தெரியும், இஸ்லாம் தீமையை கண்டால் தடுக்குமாறு சொல்கின்றது. கையால தடுங்க, வாயால தடுங்க, அதுக்கும் உங்களுக்கு வக்கீல் என்று சொன்னா என்ன செய்யுங்க, உள்ளத்தால் அது தீமை என்பதை நீங்கள் வெறுத்திருங்கள். ஹதீஸ பார்த்து படிச்ச உடனே ஜெதவேறி ஒருவர் தீமையை கண்ட உடனே போய் ஒட்டச்சி தவிர்த்து ஒரு டிவி காத்து போய் டிவி போட்டு படம் காத்து கொண்டிருந்தாராம். எத்தனை இஞ்சி டிவி? 24 இன்ச் டிவி. இவரு போய் அதை ஒட்டச்சி நாசமாகி அவன் பெரிய ஸ்கிரீன் கொண்டாந்து போட்டான். அடுத்த 40 பேருக்கு காட்டின டிவி அழைப்ப 400 பேர் பார்க்கிற பேர் வந்துட்டு. தீமையை தடுக்கும் போது நாம் பார்க்க வேண்டும், இந்த தீமை இன்னும் ஒரு பெரிய தீமைக்கு வழிவகுக்குமா? அப்ப பெரிய தீமை ஒன்றுக்கு வழிவகுக்குமானால் சகோதரர்களே, சில சமயத்தில் குடும்ப உறவு, குடும்ப உறவு என்பது இஸ்லாம் போதிக்கக்கூடிய மிக பெரிய ஒரு விஷயம். எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அங்க சொர்க்கத்துக்கு போகாம கூட தடுத்து விடும் என்று சொன்னார்கள். நரகத்தை தாண்டி செல்லும் போது அமானிதமும் குடும்ப உறவும் ரெண்டு சைட்ல இருக்குமா? எவெல்லாம் குடும்ப உறவை முறிச்சானோ அவனை என்ன செஞ்சிடும், அதை இழுத்து கீழே போட்டுருன்னு சொன்னாங்க. சரி, குடும்ப உறவுக்கார ஒருவர் ஒரு சிறிய ஒரு பாவத்தை செய்யறாருன்னு வைங்க, ஒரு சீமையை செய்யறார், இவரை திருத்தணும், அப்படியே இல்லையா? என்ன பார்க்கணும், இந்த திருத்தத்தில் நான் ஈடுபடுவதன் மூலமாக மொத்த குடும்பத்திலையும் ஜெம்மப்பாக உருவாகுமா இருந்தால், ஒரு பெரிய பாவம் இதனால் நடக்குமாக இருந்தால், ரசிகர் குடிக்கணும் வைங்களே, ஒரு சின்ன பவரை சொல்லுவோம், குடும்பத்தை சேர்ந்து ஒருவர் சிகரெட் குடிக்கிறாரு, ரெண்டு தினம் சொன்னீங்க, மூணு பேனும் சொன்னீங்க, நாலு தினம் சொன்னீங்க, அவருக்கு கோபம் வந்து கடைசியில் என்ன சொல்லிட்டாரு, இது இதுக்கு போற இந்த வீட்டு வாசலை மிரிக்கப்படாதுன்றார். இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யக்கூடாது, அப்ப இதிலிருந்து நாம சட்டம் எடுத்துடக்கூடாது, பாவத்தை தடுக்க கூடாது என்று இல்ல, பாவத்தை தடுக்க வேண்டும், அதற்குரிய வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் சகோதரர்களே. எனவே சிறுபான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தில் வாழக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம்கள் தங்களுடைய மார்க்க விவகாரங்களை சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்று முற்று முழுதாக அங்கு இருக்கக்கூடிய காவிர்களோடு இரண்டர கலந்து நாம் எமது நேசத்தை அவருக்கு அள்ளி கொட்டி, அவர்கள் அவர்களுடைய நேசத்தை எங்களுக்கு அள்ளி கொட்டி, இப்படி வாழவுண்டு மார்க்கம் சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்கின்றான், அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பிய ஒரு சாராரை, நம்பிய ஒரு சாரார் அல்லாவையும் ரசூலையும் பகைக்கக்கூடியவர்களை நேசம் கொள்பவர்களாக இருக்க மாட்டார்கள். இப்ப இந்த மாதிரி சில விஷயங்களை பேசினத்தோட சகோதரர்களை, இன்றைக்கு அதாவது இந்த சகவாழ்வு அதாவது சமத்துவம் அதிகமாக பேசக்கூடியவர்களுக்கு சமயத்தில் இது கொஞ்சம் மனசுக்கு பெரிய வருத்தம் என்ற மாதிரி என்ன இல்லை, இதெல்லாம் நாங்கள் போய் பேசி என்னத்துக்கு எங்கட இதுகளை. சகோதரர்களே, குர்ஆனை படிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நபி என்ன பண்ணாராம், சிலைகளை துண்டு தூளாக உடைச்சாராம். சும்மா உடைச்சான் அல்லாஹ் சொல்லல, ஃபஜஅலஹும் ஜுதாதல் அல்லாஹ் சொல்றான், சுக்கு நூறு ஆக்கினார். இல்லைங்களா, இதை பேத்தி நீங்க ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர்த்தீங்க, வாங்க எங்களை குர்ஆன்ல இப்ராஹிம் நபி சிலை உடைத்த வரலாறு இருக்கிறது பாத்தீங்களா, எப்படி எப்படி இருக்கீங்க அவனுக்கு. எங்கட நபி மக்காவை வெற்றி கொண்ட நேரத்தில் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா, இருந்த அவ்வளவு சிலைகளையும் உடைத்தெறிந்தார்கள். ஒரு இந்துவை கூப்பிட்டு, ஒரு புடிசத்தை கூப்பிட்டு, நீங்க இந்த பாருங்க எங்கட நபி செஞ்ச அருமையான பெருமையான வேலை என்ன தெரியுமா, மக்கா வெற்றி கொண்ட ஓட என்ன செஞ்சாரு சகோதரர்களே. இப்ப குர்ஆன் இப்ராஹிம் நபி சிலைகளை உடைத்ததாக சொல்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், ஜாலிக பி அன் அல்லாஹ் ஹுவல் ஹக், அல்லாஹ் தான் சத்தியமான கடவுள், வன்னமா யதுஊன மின் தூனிஹி ஹுவல் பாதில், அல்லாஹ்வை என்று எதையெல்லாம் அவர்கள் அழைக்கின்றார்களோ அது அனைத்துமே பாதில். அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். சரி, இந்த ஆயத்தை அவர்களுக்கு எதுவானா சார்பானதா, அப்ப ஆயத்தை எடுத்துருவோமா குர்ஆன்ல இருந்து. இப்ப சூரத்துல் பாத்தியா டெய்லி ஓதுறீங்க 17 தடவைகள், கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலி, என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், எவர்கள் இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானார்களோ, எவர்கள் இறைவனுடைய என்ன வழி தவறி போனார்களோ அவர்களுடைய வழி அல்ல. யார் அவர்கள், யாரு காவிர்கள், யாரு யாரை குறிக்கின்றது, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் குறிக்கின்றது. அப்படின்னா சூரத்து பாத்தியா ஓதப்படாது, யூத கிறிஸ்தவர்களோட நெருங்கி ரெண்டமா சங்கத்தி வாழ்றதா இருந்தா அவர்களோட என்ன சோதரே, சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் இஸ்லாம் எங்கெல்லாம் எங்களுக்கு அவர்களை நெருங்குவதற்கு அனுமதி தந்திருக்கிறதோ அந்த இடத்தில் நாம் நெருங்கலாம் தாராளமாக. அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கின்றான், எந்த காவிர்கள் எல்லாம், எந்த காவிர்கள் எல்லாம், இப்ப அதுலேயும் ஒரு பிரச்சனை, முஸ்லீம் அல்லாதவர்களை பிற மதத்தவர்களை காவிர் என்று சொல்லாதீங்கன்னு நேத்து முன்னாத்த ஒரு ஆர்டிகல் வாசினா, காவிர் என்று சொல்லவானமா பிற மதத்தவர்கள், சரியா, அது யார் காவிர்ண்டா, யாரு நபியுடைய காலத்தில் அவர்களை பகைத்து கொண்டு அவர்களோடு சண்டை பிடிச்சு கொண்டு இப்படி இருந்தார்களோ இவர்கள் தான் காவிர்கள். ஏனையவர்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லக்கத் கஃபர் அல்லதீன காலூ இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், மஸீஹ் ஈசா தான் அல்லாஹ் என்று சொல்பவர்கள் காஃபிர் ஆகி விட்டார்கள். சண்டைக்கு வந்தவன், இவர் சண்டைக்கு வந்தான் எங்களோட இல்ல, அவன் கொள்கை நம்புறான் அப்படி. ரைட்டா, அல்லாஹ் சொல்றான், லக்கத் கஃபர் அல்லதீன காலூ இன்னல்லாஹ சாலிசு சலாசா, முக்கடவுளில் அல்லாஹ்வும் ஒருவன் என்று சொல்பவர்கள் காஃபிர் ஆகி விட்டார்கள். அல்லாஹ் குஃபர் பட்டம் கொடுக்கிறான், இவருக்கு இறக்கம் கூட வேண்டாம், குஃபர் பட்டம் கொடுக்காதீங்க அப்படின்றார். சகோதரர்களே, காவிர்கள் உண்மைதான், அவர்களில் பகைமை கொண்ட காவிர்கள் இருக்கிறார்கள், பகைமை கொள்ளாத காவிர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் அல் குர்ஆன் ரெண்டு பேரையும் விரிச்சே சொல்லுது, பிரிச்சே சொல்லுது, ஒரு சாரார் உங்களோடு பகைமை கொள்பவர்கள் அல்ல, அவர்கள் நீங்கள் முஸ்லீம்கள் என்பதற்காகவோ உங்களை ஊரை விட்டும் திரத்த வேண்டும் என்றோ, நீங்கள் முஸ்லீம்கள் என்பதற்காகவோ உங்களோடு பகைமை கொள்பவர்கள் அல்ல, அவர்களோடு நீங்க நல்லா நடந்துக்கோங்க சொல்லுங்க. எவர்கள் ஊரை விட்டு உங்களை துரத்த வேண்டும் என்றும் உங்கள் மார்க்கத்துக்காக உங்களை எதிர்க்கவும் செய்கிறார்களோ அவர்களை நீங்க என்ன செய்ய, நீங்க சேர்ந்து நடக்காதீங்க. அவங்களை ரெண்டு சாராராக பிரிச்சு தான் சொல்லுது. ஆனா இருந்தாலும் கூட உள்ளத்தில், அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாவை நிராகரிக்கும் தன்மை இருக்கிறதா இல்லையா, ரெண்டு சாரார்கள் அல்லாவை நிராகரிக்கின்றார்கள், அல்லாவுடைய ரசூலை நிராகரிக்கின்றார்கள், இந்த மார்க்கத்தை புறக்கணிக்கின்றார்கள், மறுமையை மறுக்கின்றார்கள், குர்ஆனை நம்பாமல் இருக்கின்றார்கள்.
அவ இதுக்கு நமக்கு கோபம் வரக்கூடாதா? யாராவது ஒருத்தன் வந்து ஏசி தாண்டா கோபம் பொங்கிட்டு வந்துடும் இவருக்கு. சரிங்களா? இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வும் ரசூலையும் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். சகோதரர்களே, யாரோடு மார்க்கம் இப்படி இருந்தும் கூட, இந்த நிலையில் இருந்தும் கூட மார்க்கம் என்ன செய்கின்றது? அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி தருகின்றான், அவர்களில் உங்களை பகைக்காதவர்களோடு நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள். எனவே நாம் எங்களுடைய பண்பை, எனவே சகோதரர்களே, இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை கவர செய்வதற்காக நாம் அவர்களுடைய மார்க்க சடங்குகளில் போய் சம்பிரதாயமாக அங்கு போய் இருந்துதான் கவரணும் என்று மார்க்கம் சொல்லவில்லை எங்களுக்கு. அப்படி தேவையும் இல்லை. நாம் எமது வியாபாரத்தில், எமது நன்னடத்தையில், எமது ஒழுக்கத்தில் சீராக இருப்போமானால் அதுவே அவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கும். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு இஸ்லாம் வந்த வரலாறை படித்து பார்த்தால் என்ன சொல்கிறார்கள்? யமன் தேசத்தை தீர்ந்த வியாபாரிகள் வந்து அந்த வியாபாரத்தில் நன்னடத்தை, நேர்மையை காட்டியதால் அந்த நாட்டு மக்கள் பெண்களை கொடுத்தார்கள் திருமணம் முடிப்பதற்கு. மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்பான பண்பாத்துங்க. அப்ப எனவே இப்படி இஸ்லாத்தின் பக்கம் மக்களை கவர்ந்து இழுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில் நாம் அவர்களை கவர்ச்சியாக இழுக்க வேண்டுமே அன்றி அங்கு போய் சங்கமித்து, எனவே முஸ்லீம் அல்லாத நாடில் நாம் சிறுபான்மையா இருக்கிறோம் என்பதற்காக எல்லா விடயத்திலும் நாம் அவர்களோடு சங்கமிக்க வேண்டும் என்பது சகோதரர்களே அவசியமற்ற நிலை. எனவே இது பற்றி சில சகோதரர்கள் பேசும் போது மிகவும் பயந்த சூழ்நிலையில், மிகவுமே மார்க்கத்தை விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் எல்லாம் அவர்களுடைய எழுத்து, அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் அமைய பெற்றிருக்கிறது. இது கவலையான நிலை சகோதரர்களை, இது இருக்கக்கூடாது. நாம் எமது மார்க்கத்தில் தைரியமாக இருக்க வேண்டும். காவிர்களால் எங்களுக்கு செய்ய முடிந்த ஒரு ஒரு உயர்ந்த தண்டனை என்று சொன்னால் எங்களை கொல்லுவதுதான். அதை விட பெருசா யாருக்கும் ஒண்ணு செய்யலாது. கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அவ்வளவுதான். அதுக்காக நாங்க போய் என்ன செய்ய தேவையில்லை, என்ன கொல்லுண்டு அவன் கத்திய கையில கொடுக்க தேவையில்லை. மார்க்கம் அப்படி நமக்கு வழிகாட்டல. நபி அவங்க சொன்னாங்க, எதிரியை சந்திப்பதற்கு நீங்கள் ஆசைப்படாதீர்கள் என்றாங்க. எதிரியை சந்திக்கிற ஆசையை உருவாக்காதீங்க, சந்திக்கும் சூழ்நிலை வந்தால் சந்திக்க வேண்டும். எனவே பிரச்சனையை நாம் உருவாக்குவதில்லை, உருவாக்கி அவர்களை சந்திக்க அழைப்பது அல்ல இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை. ஆனால் அதே நேரத்தில் எமது உள்ளத்தில், எங்களது ஈமானில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, பிலால் ரழியல்லாஹு அன்ஹு மக்காவில் கடுமையாக வேதனைப்படுத்தப்பட்டார்கள். என்ன சொன்னார்கள்? அஹத் அஹத். நாம் வரலாறு படிக்கிறோம் அப்படியா இல்லையா? எத்தனை வரலாறுகளை தான் நாம் படித்திருக்கிறோம். ஈமானில் மிக உறுதியாக, எவ்வளவு பிரச்சனைகளை வந்த போதும் கூட, நான் ஈமானை விட்டுக் கொடுக்க மாட்டேன், இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று வாழ்ந்தபவர்கள் வரலாற்றை நாம படிக்கிறோம். எந்த அளவுக்கு இந்த துருக்கி தொப்பின்னு சொல்லுவாங்க, எங்க இலங்கை வரலாறுக்கு துருக்கி தொப்பி போட்டுட்டு பாராளுமன்றத்துக்கு வந்ததுக்காக வேண்டி அதை எதிர்க்கும், அதுக்காக வேண்டி போராடி முஸ்லீம்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இல்ல நான் போட்டுதான் வருவேன், அது ஏண்ட உரிமை, அதை கேட்க நீ யாரு? இல்லைங்களா? அப்ப இப்படி எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள்? எங்களுடைய உரிமைகளுக்காக போராடி இருக்கிறார்கள். எனவே நாம் எதிரிகளோடு, அவர்களோடு போய் முட்டி மோதி எங்களுடைய தலையை உடைத்துக் கொள்வது என்ற நிலையும் நமக்கு தேவையில்லை. அதே நேரத்தில் கொஞ்சம் கோபப்பட்டு விட்டார்கள், ரோட்ல போற நேரம் கொஞ்சம் முறைச்சு பார்த்தாங்க, இவர் பள்ளிக்கே போறது இல்லை, அவன் ரோட்ல வரணும்னு கொஞ்சம் முறைச்சு பார்த்தாரா, அதுக்காக வேண்டி இவர் என்ன செய்யறாரு இல்லையா, பள்ளிக்கு போறதை விட்டு வீட்டுல வைக்கிறான். அப்ப இந்த அளவுக்கு நாம் பயப்பட வேண்டுமா? இந்த அளவுக்கு நாம் எங்களை கோழைகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமா? இல்லை சகோதரர்களே, எங்களுடைய ஈமான் எங்களுக்கு தைரியத்தை தர வேண்டும், எங்களுடைய ஈமான் எங்களுக்கு புத்துணர்வை தர வேண்டும். நாம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் மாற்றார்களை எங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவான். எமது தீனில் பலவீனம், அதுதான் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை. நபி அவங்க சொன்னாங்களே இல்லையா, ஒரு காலம் வரும் ஒன்று சேருவார்கள் உங்களை தாக்குவதற்காக. சஹாபாக்கள் கேட்டாங்க, உடனே யார சொல்லல, நாங்க என்ன அன்றைய தினத்துல கொஞ்சமா இருப்போமா? சொன்னாங்க, கிடையாது, நீங்க தான் கூட இருப்பீங்க, ஆனா வெள்ளத்தில் வரும் சருகுகளை போன்று இருப்பீர்கள், எந்த பயனுமற்றவர்களாக இருப்பார்கள். என்ன காரணம் சொன்னாங்க? ஹுப்பு துனியா, உலக ஆசை உங்களிடம் அதிகரித்து இருக்கும். வகராஹதுல் மௌத், மௌத்தை நீங்கள் வெறுப்பீர்கள். சகோதரர்களே, ஒரு மூமின் வந்து மௌத்த ஆசைப்படுவானா? அல்லாஹ் சொல்றான், மங்கான யரஜூலிகா அல்லாஹ், யார் அல்லாவை சந்திப்பதே ஆசைப்படுவானோ, அல்லாவை சந்திப்பதற்கு யார் ஆசைப்படுவானோ, அல்லாஹ் சொல்றான், அல்லாவை சந்திக்கும் நேரம் வந்தே தீரும். எதிர்பார்த்தீங்க வரும். மங்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், பல இடங்களில் நபி அவர்கள் அல்லாவையும் மறுமையையும், அல்லாவையும் மறுமையையும், சகோதரர்களே மறுமைதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, அங்குதான் எங்களுடைய வாழ்க்கை. மௌத்து என்பது என்ன? சொற்ப நேரம். ஒரு ஆள் மூத்தா போயிட்டு வைங்க, கபர்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? மூத்தானவரை கபர்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு நோமலா ஒரு 24 hours அப்படித்தானே? கபர்ல கொண்டு போய் வச்ச உடனே என்ன நடக்கும்? கேள்வி கணக்கு கேட்கறதுக்கு ஒரு சாமான் வேணுமே. என்ன கேள்வி கணக்கு? பொடிகிட்ட கேட்கணுமா? கேள்வி கணக்கு யார்கிட்ட கேட்பாங்க? மூத்தாரை கொண்டு போய் கபூர்ல வச்ச உடனே ரூஹு வந்து உடனே கனெக்ட் ஆயிரும். இந்த வைஃபை உள்ள இடத்துக்கு போய் பாருங்க, உடனே கனெக்ட் ஆகுதா இல்லையா? வைஃபை கனெக்ட் ஆகுற மாதிரி கபூர்ல வச்ச உடனே அவரோட ரூஹு வந்து கதாஸ் உடனே கனெக்ட் ஆயிரும். இப்ப இவர்த்த கேள்வி கேட்கணும், சும்மா பொடிகிட்ட கேள்வி கேட்கணுமா? மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? ஃபயுஜிலிசானிஹி, அவரை எழுப்பி வைப்பாங்க. எழுப்பி வச்சா உட்கார்ந்தா உசுறு இருந்தா தானே உட்காரணும், உசுறு இல்லாட்டி என்ன செய்யும், சாய்மா இல்லையா? அப்ப மலக்குமார்கள் எழுப்பி வைப்பார்கள். ஹதீஸ்ல வருது ஃபயுஜிலிசானிஹி, அவரை எழுப்பி வைப்பார்கள். கேட்கறாதீங்க அப்ப தலை மேல படுமை மோலையுன்னு சொல்லி. ஆனா கபருடைய வாழ்க்கை அது வேற வாழ்க்கை அது. நீங்க பாக்குற கபர் எல்லாம் அங்க உழுக்க நபி அவங்க சொன்னாங்க மத்தல் பசர், பார்வை எட்டு அளவுக்கு அந்த கபர் விசாலமாக்கப்படும் சொன்னாங்க. அப்ப பக்கத்தில் உள்ள ஆள் விளங்குவாரான்னு கேட்டுறாதீங்க, விளங்கிச்சா? சப்ஜெக்டே வேற டோட்டல், அந்த உலகமே வேற உலகம். இந்த உலகத்தை வச்சு நீங்க அதை யோசிக்கவே வேண்டாம் சகோதரர்களே. ஆக அங்கு கேள்வி கேட்கப்படுவதற்கு உயிர் மீண்டு வந்துவிடும். அப்ப உயிர் உடம்ப விட்டு பிரிஞ்ச காலம் எவ்வளவு காலம், எவ்வளவு காலம்? 20 hours தான். சரி, அதுக்கு பிறகு உயிர் எப்பாவது உடல்ல இருந்து எடுக்கப்படுமா? இல்ல, அதுக்கு பிறகு உயிர் வாங்கப்படுவதில்லை. மீண்டும் அவர் என்றென்றும் பிறகு உயிரோடு தான் இருக்க போறாரு. அப்ப உயிர் போன காலம் 24 hours தான், கொஞ்சம் மேல போச்சு, அது பிறகு கீழே வந்து திரும்ப சேர்ந்துட்டு அவ்வளவுதான். எனவே சகோதரர்களே, நாம் எமது ஈமானில் உறுதி உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால், உண்மையில் சகோதரர்களே எப்போதும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், யார் அல்லாவுக்கு அஞ்சுவார்களோ மற்றவர்கள் அவர்களுக்கு அஞ்சுவார்கள். யார் பிறருக்கு அஞ்சுவார்களோ, விளங்கிச்சா? யார் அல்லாவுக்கு அஞ்ச மாட்டார்களோ மற்றவர்களுக்கெல்லாம் அவர்கள் அஞ்சும் நிலை உருவாகும். யார் அல்லாவுக்கு அஞ்சுவார்களோ மற்றவர்கள் எல்லாம் அவருக்கு அஞ்சுவார்கள். யார் அல்லாவுக்கு அஞ்சவில்லையோ மற்றவர்களை எல்லாம் அவர் அஞ்சும் நிலை உருவாகும். இதுதான் யதார்த்தம். அப்ப எனவே ஈமான்ல, இஸ்லாத்துல, மார்க்கத்துல ரொம்ப பலவீனமான ஒரு நிலையை நாம் அடைந்து கொண்டு எமக்கு ஃபித்னா, எமக்கு அப்படி இப்படி என்று முறைப்பாடு செய்வதில் அர்த்தம் கிடையாது. நாம் எம்மை ஈமானிய ரீதியாக சகோதரர்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் சிறிய சிறிய விஷயத்துக்கெல்லாம் சலுகை எடுக்கக்கூடியவர்களாக ஆகிடக்கூடாது. நிர்பந்த சூழ்நிலை என்று மார்க்கம் எப்போது சொல்கின்றதோ அந்த நிர்பந்தத்துக்கு வேண்டுமானால் அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி தருவான், அந்த சலுகையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, இந்த தலைப்பில், இந்த சிறுபான்மையினருக்குரிய சட்டம் என்ற தலைப்பில் ஏதும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதற்கு மிக தகுதியானவர்கள் அங்கு வாழக்கூடிய உலமாக்கள் தான். இப்ப நீங்க அமெரிக்காவுக்குள்ள ஃபத்வா கேட்கறது இல்ல இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைக்கு, சவுதியில ஃபத்வா கேட்கறது இல்ல ஸ்ரீலங்கா நடந்த பிரச்சனைக்கு. உண்மையில் சட்டத்தை சொல்வார்கள் இங்க உள்ள உலமாக்கள், இன்ன பிரச்சனைக்கு இன்னதான் சட்டம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த சட்டம் கேட்கப்பட்ட சூழ்நிலையை தெரிந்தவர்கள் அந்த நாட்டு அறிஞர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே சகோதரர்களை, அந்த நாட்டு அறிஞர்கள் என்ன சொல்கின்றார்களோ அவர்களுடைய மார்க்க சட்ட விளக்கங்களை மையமாக கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைப்பதில் உலகத்திலும் எங்களுக்கு சலாமத்து கிடைக்கும், மறுமையிலும் அல்லாஹு தாலா சொர்க்கத்துடைய வெற்றி எங்களுக்கு தருவான். எனவே இது விடயத்தில் நாம் விளக்கமுள்ள மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.